சாட்சி ஆகமங்களும் வாசகரும். எலன் உவைட் அம்மையார். சுமார் 70 ஆண்டுகள் கடவுள் தமக்கு வெளிப்படுத்தியவைகளை பேச்சாலும் எழுத்தாலும் மக்களுக்கு அறிவித்தார். திருமறை சத்தியங்களை விட்டு விலகிப்போன மக்களை திருப்புவதற்காகவே பெரும்பான்மையான தரிசனங்கள் அவருக்கு கிடைத்தன. மக்கள் ஒழுக வேண்டிய முறைகளை கடவுள் பல தடவை வெளிப்படுத்தினார். வீட்டிலும் சபையிலும் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கையின் ஒழுக்க முறைகளை சாட்சியாகமும் பற்பல வேளைகளில் தெளிவாக கூறியுள்ளது. இந்த தூதுமொழிகளை சபையார் எவ்வாறு ஏற்றுக்கொண்டனர்? அம்மையார் திருப்பணி ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய தீர்க்க தரிசன வரத்தின் வெளிப்பாடு மெய்யானதா என்று அறியும்படி பொறுப்பு வாய்ந்த தலைவர் பலர் சோதித்து வந்தனர். பவுல் அப்போஸ்தலன் நம்மை எச்சரிக்கிறார், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
நான் செய்வது ஒன்று கடவுளுடைய வேலை அல்லது சாத்தானுடைய வேலை. கடவுளுக்கு சாத்தானோடு பங்கும் பாகமும் இல்லை. அவனோடு சேர்ந்து எந்த வேலையும் அவர் செய்வதில்லை. கடந்த 30 ஆண்டுகளாக கடவுள் திருப்பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இப்பணியில் தெய்வ முத்திரை அல்லது பிசாசின் முத்திரை பதிந்திருக்க வேண்டும். இருவர் முத்திரையும் ஒருங்கே அதில் பதிவாக முடியாது. அல்லது பாதி ஊழியம் தேவனுக்கும் பாதி சாத்தானுக்கும் உரியதாயிருக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசியை சோதிக்க 4 முறைகள் உண்டு. அவை வேதாகமத்தில் கூறப்பெற்றவை. அம்மையாரின் ஊழியம் அந்த 4 பரீட்சைகளுக்கும் நிலை நிற்கின்றது. முதல், மெய்த்தீர்க்கதரிசியின் தூது நியாயப்பிரமாண விதிகளுக்கும் தீர்க்கதரிசனங்களுக்கும் இசைவாக இருக்க வேண்டும். ஏசாயா 8:20. அம்மையாரின் தூதுகள் நியாயப்பிரமாணத்தை உயர்த்தி காட்டி மக்களை திருமறைக்கு நேராக வழி நடத்துகிறது. நமது விசுவாசத்திற்கும் செயல்முறைகளுக்கும் அடிப்படை சத்திய வேதம் என அவர் வற்புறுத்தியுள்ளார். தாம் வரைந்தவை யாவும் சிறு வெளிச்சமென்றும் அவைகளை வாசிக்கும் நண்பர்கள் பெரிய வெளிச்சத்துக்கு வழிநடத்தப்படுகிறார்கள் என்றும் கூறுகிறார். 2வது தீர்க்கதரிசி சொல்லும் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். எரேமியா 28:9. அம்மையார் மோசேயைப் போல் மக்களை வழிநடத்துகிறவராக இருந்தாலும் தீர்க்கதரிசன முறையில் பிற்காலத்தில் நிகழக்கூடிய பல காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். 1848 பிரசுரவேலை ஆரம்பிக்கும் பொழுது அது வெளிச்சத்தைப் போல உலகம் முழுவதும் பரவும் எனக் கூறினார். இன்று உலகம் எங்கும் 7ஆம் நாள் அட்வந்து தூது 200 மொழிகளில் வெளியாகியுள்ளது. வெளியீடுகளின் வருவாய் மதிப்பு ஆண்டுதோறும் 10 கோடி ரூபாய்க்கு அதிகமாகும். 1890 இனிமேல் போர் உண்டாவதே இல்லை, 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பமாகப் போகிறது என்று உலகம் பறைசாற்றியது. அப்பொழுது அம்மையார், சூறை காற்று வருகிறது, நாம் அதன் சீற்றத்துக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். உலகின் நானா பக்கங்களிலும் விபத்துக்கள் உண்டாகும். 1000கணக்கான மரக்கலங்கள் ஆழியின் அடியில் முழுகிப்போகும். கடற்படைகள் அழியும். 1000கணக்கான உயிர்கள் பலியாகும் என்று கூறினார். 1ம் 2ம் உலகப் போரும் அவர் கூறியவைகளுக்கு உண்மைச் சான்றாக விளங்குகின்றன. 3வது மெய்யான தீர்க்கதரிசி. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை கடவுளுடைய அவதாரம் என அறிக்கை பண்ணுவார். 1 யோவான் 4:2. உவைட் அம்மையார் இயேசு கடவுள் புதல்வன் என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார். யுகங்களின் வாஞ்சை, டிசையர் ஆஃப் ஏஜஸ் என்னும் நூலில் அம்மையார் எழுதியுள்ள சில வரிகளைப் பாருங்கள். இயேசு பரமபிதாவின் அருகில் பரலோக மகிமையும் தூதர்களின் வணக்கமும் ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் இருளில் இருப்பவர்களுக்கு ஒளியும் அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்கு உயிரும் அளிக்கத் திருவுளம் கொண்டார். தம் செங்கோலை தந்தையிடம் ஒப்புவித்தார். பரலோக சிம்மாசனத்தை துறந்தார். பாரில் மானிடனாய் வந்து பிறந்தார். ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன் பரலோக ஆசனத்திலிருந்து இதோ நான் வருகிறேன் என்ற ஓர் சத்தம் உண்டாயிற்று. அது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். தேவனே, உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று விளம்பியது. எபிரியர் 10:5-7. நீண்டகாலம் மறைவாக இருந்த தெய்வ நோக்கத்தின் நிறைவேறுதல் இந்த வார்த்தைகளால் வெளியாகியது. கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து உலகை சந்திக்கும் காலம் நெருங்கியது. மக்கள் விரும்பக்கூடிய அழகு அவருக்கு இருந்ததில்லை. எனினும் அவர் மனித அவதாரம் எடுத்த கடவுள். அவர் வானத்தையும் பூமியையும் பிரகாசிப்பிக்கும் ஒளி. அவருடைய மகிமை மறைந்திருந்தது. சோதிக்கப்பட்டு மருள விழுந்தத பாவமும் பாடும் நிறைந்த மக்களிடம் நெருங்கி வாழ்வதற்காக தம் மேன்மையையும் மகத்துவத்தையும் மறைத்து கொண்டார். நான்காவது மெய்யான தீர்க்கதரிசியை திட்டமாக பரிசோதிப்பது அவரது வாழ்க்கை, தொண்டு, உபதேசம், செல்வாக்கு இவைகளைக் கொண்டதாகும். இயேசுவும் அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள் என்று கூறினார். மத்தேயு 7:15-16.
உவைட் அம்மையார் வாழ்க்கை எவரும் புகழக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையாகவே இருந்தது. அவர் சாதனை அவரது போதனைக்கு இசைந்து விளங்கியது. அவரது தீர்க்கதரிசன ஆவியின் ஆலோசனைகளுக்கு இணங்கி நடந்தவர்களின் வாழ்க்கை கனியும் நன்றாகவே இருந்தது. அவர் சாட்சியங்கள் நல்ல பலன் அளித்தன. சபை ஊழியத்தின் பற்பல துறைகளிலும் அம்மையார் ஆலோசனையால் நடத்தப்பட்டிருக்கிறேன் என்பதைக் காணும்போது அம்மையாரின் ஊழியம் இப்பரிசோதனைக்கு நிற்பதை ஒப்புக்கொண்டாக வேண்டும். அவர்கள் 70 ஆண்டுகளாக எழுதினவைகளில் காணப்படும் உபதேச கருத்து ஒற்றுமை அவருக்கு கடவுள் அளித்த மெய்யான தீர்க்கதரிசன வரத்தை வெளிப்படுத்துகின்றன. மெய்த்தீர்க்கதரிசியை பரிசோதிக்கும் முறைகள். முற்கூறிய வேதாகம பரிசோதனைகள் 4 தவிர தீர்க்கதரிசியின் ஊழியத்தில் தெய்வ நடத்துதல் காண்பதற்குரிய வேறு அத்தாட்சிகளும் உண்டு. 1. காலத்திற்கு ஏற்ற தூது. கடவுள் தம் மக்களுக்கு அவசியத்துக்குத் தக்க தூதை அப்போதுக்கப்போது அனுப்புகிறார். அம்மையாருக்கு அருளப்பட்ட முதல் தரிசனம் இதற்கோர் அத்தாட்சி. 2. வாழ்க்கை அனுபவத்திற்கு பொருத்தமான தூதுகள். அம்மையாருக்கு அருளப்பட்ட தூது வாழ்க்கை அனுபவத்திற்கு பொருத்தமாயிருந்தது. கிடைத்த செய்திகள் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்கின்றன. அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற முறையில் அமைந்தவை. 3. தூதுகளின் ஆவிக்குரிய உன்னத நிலை. தூதுகள் சிறு பிள்ளைத்தனமுள்ளவையல்ல. உயர்ந்த கருத்துக்கள் அடங்கியவை. பாஷை நடையும் மாட்சியுடையது. 4. தரிசனம் அளிக்கப்பெற்ற வகை. பெரும்பாலும் தரிசனங்களில் தீர்க்கதரிசியின் சரீரநிலை காணப்படும் வகை பற்றி ஆரம்பத்தில் முகவுரையில் கூறியுள்ளோம். வேதாகம தீர்க்கதரிசிகள் அடைந்த அந்த அனுபவத்தையே அம்மையாரடைந்தார். இது பரிசோதனையாகாவிடினும் மற்ற அத்தாட்சிகளைப் போன்ற ஓர் அத்தாட்சியாகும். 5. தரிசனங்கள் மனதில் உண்டான சிந்தனையல்ல, திட்பநுட்பமான அனுபவம். அம்மையார் தரிசனத்தில் கண்டும் கேட்டும் உணர்ந்தும் தேவதூதரால் போதனை பெற்றார். தரிசனங்கள் உள்ள கிளர்ச்சியினாலும் மனத்தோற்றத்தினாலும் உண்டானவையல்ல. 6. அம்மையார் பிறர் செல்வாக்கால் பாதிக்கப்படவில்லை. ஒருவருக்கு அவர் பின்வருமாறு எழுதியிருக்கிறார். சிலர் என் மனதில் துவேஷங்களை உண்டாக்கிவிட்டனர் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் அப்படி துவேஷமுடையவளாயிருந்தால் கடவுளின் ஊழியத்திற்குரிய உத்தரவாதத்தைப் பெற பாத்திரமாக முடியாது. 7. அம்மையாரின் ஊழியத்தை அவர்காலத்தில் இருந்தவர்கள் அங்கீகரித்தனர். அக்காலத்தில் அவரோடு வாழ்ந்திருந்து உழைத்த பல பெரியோர்கள் சபைக்கு உள்ளும் புறம்பும் உள்ளவர்கள். அவரை கர்த்தருடைய ஊழியக்காரி என்றே அழைத்தார்கள். அவரோடு நெருங்கி பழகினவர்கள் அவருடைய அழைப்பையும் ஊழியத்தையும் குறித்து அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த 4 வேதாகம பரிசோதனைகளும் இதர தெளிவான அத்தாட்சிகளும் தமது ஜனங்கள் அதன் மேலும் தமது ஊழியக்காரி மேலும் நம்பிக்கை வைக்கத்தக்கதாக ஊழியம் தெய்வச் செயலால் நடைபெறுகிறதென்ற சந்தேகமற்ற நிச்சயத்தை அளிக்கின்றது. அம்மையார் இயற்றிய நூல்கள் பெரும்பாலும் சபைகளுக்கு நிரந்தரமான நன்மை பயக்கும் ஆலோசனைகளும் போதனைகளும் நிறைந்தவை. அவருடைய சாட்சியங்கள் பொதுத்தன்மையுடையவைகளிகளும் தனி குடும்பத்திற்கும் தனி ஆளுக்கும் உரியவைகளுமாய் எவ்வகைப்பட்டதாயிருந்தாலும் அவை இன்று நமக்கு பெரும்பயன் அளிக்கக்கூடியவைகளாயிருக்கின்றன. அவற்றைக் குறித்து அம்மையார் தாமே சொல்வது. எச்சரிப்புகளும் போதனைகளும் குறிப்பிட்ட சில தனி மக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அவை அவர்களுக்கு மட்டுமே அல்ல, பிறருக்கும் பயன்படக்கூடியவைகளே. ஆதலால் சபையின் நன்மைக்காகத்
தனி மக்களுக்கு அளித்த சாட்சிகளையும் வெளியிடுவது என் கடமையாகும். பொதுவாக நேரிடக்கூடிய அபாயங்களையும் பிழைகளையும் கடவுளை நேசிக்கிறவர்களும் அவர் வாக்கை கைக்கொள்ளுகிறவர்களும் ஆகிய மக்களின் கடமைகளையும் குறித்துள்ள என் நோக்கத்தை வெளியிடுகிறதற்காக இந்த சாட்சிகளை பிரசுரிப்பதே சிறந்த வழி என எண்ணுகிறேன். ஒரு சகோதரரை குற்றப்படுத்துவதற்கு மேற்கோள்கள் கண்டுபிடிக்கும் நோக்கத்தோடு சாட்சியாகமங்களை வாசிப்பது தவறு. நாம் நினைக்கிறது போல பிறரும் நினைக்கச் செய்வதற்கு இச்சாட்சியங்களை சவுக்காக உபயோகிக்கக் கூடாது. தனி ஆட்கள் நேர்முகமாய் கடவுளிடம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அவைகளை அவர்கள் பொறுப்பில் விட்டுவிட வேண்டும். நமது இன்றைய வாழ்க்கைக்கு அவசியமான அடிப்படை கொள்கைகள் எவை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் விருப்பத்தோடு இந்நூலின் போதனைகளை படிக்க வேண்டும். சில தூதுரைகள் குறிப்பிட்ட இடத்திற்கு அல்லது காலத்திற்கு ஏற்றவாறு எச்சரிப்பாகவோ கண்டனமாகவோ கூறப்பெற்றவை. எனினும் அவற்றின் கொள்கை பொது நோக்குடையது. அது எந்த நாட்டிற்கும் பொருந்தும். இன்ன காலத்திற்குத்தான் உரியது என்று சொல்ல முடியாது. உலகம் எங்கும் எக்காலத்துமுள்ள மக்கள் இருதயம் ஏறக்குறைய ஒன்று போலவே இருக்கிறது. ஒருவருக்கு இருக்கும் பிரச்சனையே சாதாரணமாக இன்னொருவருக்கும் இருந்து வருகிறது. ஒருவருடைய பிழையை கண்டுபிடிப்பது மூலம் கடவுள் அநேகரை சீர்திருத்த முயலுகிறார் என அம்மையார் சொல்லுகிறார். ஒருவர் செய்யும் பிழையை தெளிவாக எடுத்துக்காட்டி பிறரை எச்சரிக்கிறார். அம்மையாரின் கடைசி காலத்தில் அவர் தந்தருளிய ஆலோசனை இது. கடவுள் பரிசுத்த ஆவியைக் கொண்டு தொடர்ந்து நம்மை எச்சரித்தும் போதித்தும் வருகிறார். காலமோ சோதனையோ அவருடைய போதனைகளை பயனற்றவையாக்கிவிடவில்லை. இந்த கடைசி நாட்களில் நாம் பின்பற்றுவதற்கு அவசியமான தூதுரைகளை அவர் ஆரம்பத்திலேயே தந்தருளியிருக்கிறார். நாம் அவைகளை பத்திரமாக பேணி அவைகளின் படி நடக்க வேண்டும். இந்நூலின் அறிவுரைகளும் பிறவுரைகளும் போதனைகளும் அம்மையார் எழுதிய பல நூல்களிலிருந்து திரட்டி எடுத்து தொகுக்கப்பட்டிருப்பினும் அவை பெரும்பாலும் சாட்சியாகமங்களில் டெஸ்டிமனி ட்ரெஷஸ் உள்ளவை. சபை உறுப்பினர் தொகை குறைந்துள்ள பகுதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகள் வெளியிடுவது மிகவும் அரிய செயல். ஆகையால் முக்கியமான கருத்துக்களை தொகுத்து சபையின் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் இந்த நூலை இப்பொழுது வெளியிடுகிறோம். இந்நூலின் அறிவுரை முதலியவைகளை தெரிந்தெடுத்து தொகுத்து ஒழுங்குபடுத்துவதற்கு சில உறுப்பினர் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பெற்றது. அக்குழுவினர் எலஞ்சி ஊவைட் அம்மையார் வெளியீடுகளின் பொறுப்பாளர் குழுவின் அதிகாரம் பெற்றுள்ளார். அக்குழு தீர்க்கதரிசன ஆவியின் நூல்களை பாதுகாக்கவும் தேவையான பொழுது அவைகளை வெளியிடவும் பொறுப்பு உடையது. இந்நூலில் அடங்கியவைகள் சுருக்கமானவை எனினும் அனுபவ அடிப்படை கொள்கைகளுக்கு ஏற்ற பற்பல அரிய பொருட்கள் அடங்கியுள்ளன. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். 2 Nehemiah 20:20 இங்கனம் வாஷிங்டன் டிசி எலஞ்சி ஊவைட் July 22, 1957 அம்மையார் வெளியீடுகளின் பொறுப்பாளர். இப்பக்கங்களை எழுதியவருக்கு கடவுள் நீண்ட காலமாக நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போரை பற்றி பரிசுத்தாவியினால் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நமது இரட்சிப்பின் காரணரும் ஜீவாதிபதியுமாகிய கிறிஸ்துவுக்கும் பாவத்திற்கு காரணனும் கடவுளின் பரிசுத்த கற்பனையை முதன்முதலாக மீறினவனும் தீவினைகளுக்கு அதிபதியுமாகிய சாத்தானுக்குமிடையே நடக்கும் மாபெரும் போராட்டத்தை பற்றி இடைக்கிடையே அம்மையாருக்கு காட்சிகள் அளிக்கப்பட்டன.